2017 வருட பிறப்பை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாம் 2016 ஆண்டில் நடைபெற்ற சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். 2016 ஆண்டு முடிவுக்கு வந்தாலும் இந்த வருடத்தில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகள் இந்தியா மற்றும் தமிழக வரலாற்றில் நீங்கா இடத்தை பெற்றுள்ளன. நம்மை விட்டு கடந்து போன 12 மாதங்களில் இனிய சம்பவங்கள், இயற்கை சீற்றங்கள், அறிவியல் அதிசயங்கள், அரசியல் அதிரடிகள், துயர நிகழ்வுகள் என பல செய்திகள் மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ளன. அந்த செய்திகளின் தொகுப்பு இதோ. இந்த வருடம் ஒட்டுமொத்த இந்தியாவை உலுக்கிய செய்தி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி நவம்பர் மாதம் 8 இரவு அதிரடியாக அறிவித்தது. கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வர, கள்ளப்பணத்தை ஒழிக்க மற்றும் தீவிரவாதிகளிடம் உள்ள பணத்தை மீட்க எடுக்கப்படும் நடவடிக்கை என்று தெரிவித்தார் நரேந்திர மோடி.
Brothers and sisters, to break the grip of corruption and black money, we have decided that the 500 rupee and 1000 rupee currency notes presently in use will no longer be legal tender from midnight to night, that is 8th November 2016. The 500 and 1000 rupee notes hoarded by anti-national and anti-social elements will become just worthless piece of paper.
பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற டிசம்பர் மாதம் 31 தேதி வரை கால அவகாசம் தரப்பட்டுள்ளது. நவம்பர் 8 தேதி முதல் தற்போது வரை இந்தியா முழுவதும் பெரும்பாலான ஏடிஎம் மையங்களில் பணம் இல்லை. நூற்றுக்கணக்கான மக்கள் ஏடிஎம் வாசலில் காத்திருக்கின்றனர். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவையும் எதிர்ப்பையும் தெரிவித்து
வருகின்றனர். கடைசியில் பணமே எடுக்க முடியாம போகுது. ஆனா பணம் எடுக்கிறது கூட எங்களுக்கு வந்து ஒரு அபூர்வமா இருக்குது. பணத்தை பாக்குறதே அபூர்வமா இருக்குது. நாங்க அன்றாட தேவைகளை எங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியல.
அதிரடி நடவடிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கள்ளப்பணத்தை ஒழிக்கணும், பதுக்கல் பணத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு வேற சொல்றாங்க. அது ஆனா இப்ப நிறைவேற்றும் போது பாத்தீங்கன்னா அதற்கு நிறைய எதிர்ப்பு சொல்றாங்க. ஒரு நல்லது நடக்கும்போது நாலு கெட்டது நடக்கும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும்.
நல்ல வரவேற்கப்பட வேண்டிய நடவடிக்கை இது வந்து முன்னமே எடுத்திருக்கு.
கருப்பு பணத்துக்கு எதிராக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என மோடியின் ஆதரவாளர்கள் புகழ்ந்து வரும் வேளையில் அவசரகதியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன.
1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் அடிச்சு 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் அடிச்சா 8 ஆகும். 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் 50 ரூபாய் அடிச்சா 8 இல்ல 18 ஆகும். ஆக 6 இந்த துயரம் நீங்காது. இவ்வளவு பெரிய புத்திசாலிகள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள் என்று நீங்களும் நானும் பெருமைப்பட்டுக் கொள்வோம்.
இந்தியாவை உலுக்கிய மற்றொரு செய்தி பத்தன்கோட் விமானப்படை தாக்குதல். ஜனவரி மாதம் 2 பத்தன்கோட் விமானப்படை தளத்திற்குள் நுழைந்த 6 ஆயுததாரிகள் கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தினர். சுமார் 80 நடைபெற்ற இந்த தாக்குதலில் 6 ஆயுததாரிகள் மற்றும் 7 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற ஆயுததாரிகள் காரணம் என்று இந்தியா குற்றம் சாட்டியது. இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் ராணுவத்துறை அமைச்சர் மனோகர் பரிக்கர்.
If someone is harming this country, I think that particular individual or that organization, I have purposely used the word individual or organization, should also receive the pain of such activity. Until this pain can be transmitted, he will always enjoy giving pain to us.
சொன்னது போலவே இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து அங்கு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தீவிரவாதிகள் மீது பெரும் தாக்குதலை நடத்தினர். தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மற்றொரு செய்தி காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரம். கர்நாடக மாநிலம் தமிழகத்திற்கு காவிரி நதிநீரை திறந்துவிட வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. கர்நாடக மாநிலத்தின் பல இடங்களில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கடும் போராட்டங்கள் நடைபெற்றன. கர்நாடக மாநிலத்தின் பல இடங்களில் தமிழர்கள் தாக்கப்பட்டனர். அவர்களின் சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டது. தமிழகத்தை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கர்நாடக மாநிலத்தின் செயலை கண்டித்தனர்.
ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உரிய தண்ணீரை வழங்கிட வேண்டும் என்று அவர்களே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். தமிழகத்திற்கு வழங்கிட வேண்டும் என்று அந்த தீர்ப்பை உடனடியாக அங்கிருக்கக்கூடிய மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்ற வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவைப்பட்டால் ராணுவத்தையும் அதற்கு துணையாக இருக்க வைத்து தண்ணீரை முறையாக தமிழ்நாட்டிற்கு வழங்குகிற முயற்சியில் ஈடுபட வைக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு.
தமிழகத்திலும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. உச்சநீதிமன்றமும் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக கர்நாடகா மாநிலத்திற்கு எதிராக பல தீர்ப்புகளை வழங்கியது. ஆனாலும் இன்று வரை காவிரி நீர் காணல் நீர். தமிழகத்தில் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தக்கூடாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த தீர்ப்பு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.
தமிழகத்தின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் சொல்லக்கூடிய ஒரே விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு இன்று தடை நடைபெறுமா என்ற கேள்விக்குறி ஆகியுள்ளது. இதற்கான மத்திய அரசானது இதற்கு அனுமதி பெற்றுக் கொடுப்பது போல் பெற்றுக் கொடுத்து இன்று கண் துடைப்பு போல் ஒரு வேலையை காட்டி இடைக்கால தடையானதை பெற்று வாங்கி கொடுத்துள்ளது. இந்த இடைக்கால தடையை நாங்கள் மதிக்க போறதில்லை.
ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றாலும் பலன் பூஜ்யம். ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றாலும் பலன் பூஜ்யம். இந்த வருடமும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. இந்த வருடம் இந்தியாவை உலுக்கிய மற்றொரு செய்தி ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தின் மாணவர் ரோஹித் வெமுலாவின் தற்கொலை. ஜாதி ரீதியாக மாணவர்கள் பிரிக்கப்படுவதாக ரோஹித் வெமுலா தனது தற்கொலை கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்தியா முழுவதும் பல்வேறு நகரங்களில் ரோஹித் வெமுலாவின் தற்கொலையை கண்டித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தொடர்ந்து தலித் மாணவர்களை பழிவாங்கப்படுகிறார்கள், மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இந்த மர்மமான மரணத்தை வெளிப்படுத்த வேண்டும், உண்மையை கொண்டு வர வேண்டும் என்றால் மத்திய அமைச்சர் தத்தாரா அவர்களை ராஜினாமா செய்ய வேண்டும், அமைச்சர்கள் நீக்க வேண்டும், உடனே மத்திய புலனாய்வுத் துறை இந்த வழக்கை மாற்ற வேண்டும், அவர்கள் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்க.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வரும் முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் தமிழகத்தில் நடைபெற்றன. 7 பேரையும் விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசும் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை தொடர்ந்து இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தின.
விடுதலைங்கிற நிலைப்பாட்டில் அரசு இன்னும் உயிர்ப்போடு இருக்கு, முயற்சிக்குதுங்கிறது ஒரு நம்பிக்கையை தருது. ஆனால் இதுக்கு இந்த கருத்து இப்ப போய் கேட்கறதுங்கிறது இப்ப அதிகாரம் முடிஞ்சு தேர்தல் ஆணையத்திட்டு போக போற நெருக்கடியான நேரமா இருக்கு. அதுதான் ஒரு பதட்டம்.
இந்த வருடம் தமிழகத்தில் நடைபெற்ற 2 கொலைகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காதல் திருமணம் செய்த தலித் இளைஞர் சங்கர் பட்டப்பகலில் தன் மனைவியின் கண்முன்னே வெட்டி கொலை செய்யப்பட்டார். கௌரவ கொலை என்று கூறப்பட்ட இந்த கொலை தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜாதி ஆணவ படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன்.
சாதியின் பெயரால் தமிழகத்தில் இத்தகைய ஆணவ கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்து கொண்டே இருக்கின்றன. சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்கிற வகையில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் ஆட்சியாளர்கள் இதை பற்றி கண்டுகொள்ளாத நிலை வேதனை அளிக்கிறது. அரசின் இந்த மெத்தனம்தான் இத்தகைய வெளிப்படையான கொடூரமான கொலைகள் நிகழ்வதற்கு காரணம் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன்.
அதேபோல் தமிழகத்தை உலுக்கிய மற்றொரு கொலை மென்பொறியாளர் சுவாத்தியின் கொலை வழக்கு. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாத்தி என்ற மென்பொறியாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பல நாட்களுக்கு பிறகு சுவாத்தியை கொன்றதாக ராம்குமார் என்ற தலித் இளைஞர் கைது செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தமிழக அரசியலிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆணவ கொலை என்று ஒரு தரப்பினரும் சுவாத்திக்கு ஆதரவாக மற்றொரு தரப்பினரும் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் மின் ஒயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
அவர்கள் குற்றம் உள்ளவர்களா குற்றம் செய்யாதவர்களா என்பதை நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகுதான். இவர்கள் விசாரணை கைதிகள் தான், தண்டனை கைதி அல்ல, விசாரணை கைதி தான். எனவே பல சந்தேகங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மரணம் குறித்து தற்போது பணியில் இருக்கிற ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும்.
தமிழக சட்டசபை தேர்தலும் இந்த வருடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பல முனை போட்டி நிலவிய இந்த தேர்தலில் அதிமுக 134 இடங்களையும் திமுக 98 இடங்களையும் கைப்பற்றியது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய மக்கள் நல கூட்டணி இந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அதேபோல் பாமக, நாம் தமிழர் கட்சி மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளும் படுதோல்வியை சந்தித்தன. தமிழகத்தின் முதலமைச்சராக 6வது முறையாக பதவியேற்றார் ஜெயலலிதா.
ஜே ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால்.
இந்த சட்டசபை தேர்தலில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றம் சாட்டின எதிர்கட்சிகள்.
வாழ்த்து தந்து கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு சூழ்நிலை டெல்லியிலே உள்ள ஓடியோனாலே நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக பகிரங்கமாக குற்றம் கேட்டுகிறேன்.
மத்திய அரசு ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பில் ஈடுபடுவதாக பல்வேறு போராட்டங்கள் தமிழகத்தில் நடைபெற்றன. அதேபோல் பாலாறு மற்றும் காவிரியின் குறுக்கே ஆந்திரா மற்றும் கர்நாடக அரசுகள் அணை கட்ட முயற்சித்த போதும் தமிழகத்தில் கடும் போராட்டங்கள் நடைபெற்றன. தமிழகத்தை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் பியூஷ் மனுஷ் கைது செய்யப்பட்டது, எஸ்ஆர்எம் கல்விக் குழுமத்தின் தலைவர் டி.ஆர். பச்சமுத்து கைது செய்யப்பட்டதும் தமிழகத்தில் பரபரப்பு செய்தியானது. மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்தின் மாரியப்பன் தங்கவேலு தங்கம் வென்றது தமிழகத்திற்கு பெருமையை சேர்த்தது. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவை அதிரச் செய்த செய்தி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக காலமானார். அவரது இறுதிச் சடங்கில் கட்சி பாகுபாடின்றி அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர்.
அண்மையில் அவர் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆகவே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் விடாப்பிடியாக இருந்து அதை நிறைவேற்றுவதில் எந்த அளவிற்கு அதில் அழுத்தத்தை தன்னுடைய உணர்வை அழுத்தமாக தொடர்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை எண்ணி நாம் உள்ளபடியே அதற்காக நம்முடைய பாராட்டை தெரிவித்தாக தீர வேண்டும்.
ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் சென்னையை இயற்கை புரட்டி போட்டது. வார்தா புயல் சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. சில தினங்களுக்கு முன்பு வருமான வரித்துறையினர் தலைமை செயலாளர் ராமமோகன் ராவ் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை நடத்தியதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது SBS வானொலிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.